ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவம்பாவை. தலைப்பு: மொய்யார் தடம் பொய்கை. வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
நம பார்வதி பதையே அரஹர மகாதேவா. தென்னாருடைய சிவனே போற்றி, போற்றி ஒளியான திருமேனி குமிழ்தான மிகமேவு கழியார வருவானி கடலாலும் மறவாமல் அழியாலும் அழகும் அடியார்கள் உளமான வெளியாகும் அடிதாய வினை கூட நினையாவே. இருதயனாப்பன் அஞ்சலுத்துருவில் இறைவனை உயிர்கொலை செய்யாமை அருள் பொறி அடக்கம் பொறை தவம் வாய்மை அன்பு அறிவு என்மலர் கொண்டு ஒருமையோடு அர்ச்சித்திருகவென்று அடியார் கொள்ளியதிக்கு செய்துணர்த்த திருவமதுரசை உரையர் குருவாம் திருநமச்சிவாயிர்தாள் போற்றி. தின்ன இன்பச் சேவடியும் திருவிழியும் திருமார்பும் செல்வக்கையும் நன்னுமன்பர்க்கு அருள்கருணை திருமுகமும் பசுங்குழவினடையாகி புண்ணியத்தின் பொலிவாகி அற்புத கோல கொழுந்தாய் புலனாயேற்கு கண்ணை விட்டு நீங்காத சிவஞான சத்குருவே கருணை வாழ்வே. திருச்சிற்றம்பலம். நம்ம எல்லாம் புத்திரரும் எல்லாம் அல்ல, ஸ்ரீ பாகம்பிரியாள் அம்மை சமேத ஸ்ரீ சங்கரராமேஸ்வர பெருமானுடைய பொன் போன்ற திருவடி தாமரைகளை மனமொழிமைகளாலே போற்றி பரவிக்கொண்டு திருக்கயிலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனத்து 24வது அருட்பீடத்திலே எழுந்தருளியிருந்து சித்தாந்த சைவ அருட்பரிபாலனம் புரிந்துள்ளி வருகின்ற ஸ்ரீலஸ்ரீ குருமகா சன்னிதானம் அவருடைய திருவடி கமலங்களை திசை நோக்கி வணங்கிக் கொண்டு இங்கே நாம் மார்கழி திருவாதிரை திருநாளை ஒட்டி தொடங்கிக் கொண்ட திருவம்பாவை சிந்தனையிலே முதல் 10 பாடல்களை சிந்தித்து நிறைவேறியிருக்கின்ற நிலையிலே அடுத்த 10 பாடல்களை இன்றைய தினம் சிந்திப்பதற்கு குருவர்கள் கூட்டி வைத்துள்ளனர். பெண்ணடியார்கள் தங்களுடைய தோழிகள் வீடுதோறும் சென்று அவர்களுக்கு துயில் உணர்த்தி அவர்களை எழுப்பி பின்னர் எல்லோருமாக சேர்ந்து கொண்டு முன்னை பழம்பொருட்கும் உன்னை பழம்பொருளே என்று பெருமானை வாழ்த்திக் கொண்டே திருக்குளத்திற்கு நீராடச் செல்கின்றார்கள். அப்போது எதிரே வரக்கூடிய திருக்கோயில் திருப்பணிக்கென்றே தம்மை அர்ப்பணித்துக் கொண்டுள்ள பெண்ணடியார்களை நோக்கி எம்பெருமானுடைய பேர் இயல்புகள் குறித்து அவர்கள் வினவுகின்றார்கள். அந்த அளவிலே 10 திருப்பாடல்கள் அமைந்திருந்தன. இப்பொழுது 11வது திருப்பாடல். இந்த திருப்பாடல் தொடங்கி இந்த அடியார்கள் எல்லாம் பொய்கையிலே நீராடுகின்றார்கள். நீராடும் போதும் பெருமானுடைய பரங்கருணையினை போற்றி பரவியே நீராடுகின்றார்கள். ஆகவே விரத காலங்களிலே விழித்து எழுந்தது தொடங்கி ஒவ்வொரு செயல் செய்யும் பொழுதும் சிந்தனையிலும் சரி பேச்சிலும் சரி பெருமானுடைய இயல்புகளை பற்றி சிந்திப்பதிலும் பேசுவதிலும் தவிர வேறு எதிலுமே அவர்கள் கவனம் இருந்ததில்லை என்பதை பார்த்து மிக மிக வியப்படுகின்றோம். இப்படித்தான் அந்த பெண்ணடியார்கள் இருந்தார்களா என்று சொன்னால் இப்படித்தான் இருந்தார்கள் என்று திருவாத ஊரர் குரானம் நமக்கு சொல்கின்றது. திருவாசகத்தின் ஒவ்வொரு பகுதியையும் எப்படி மணிவாசக பெருமான் பாடியுள்ளார் என்பதை திருவாத ஊரர் குரானம் எடுத்துச் சொல்லும் பொழுது இந்த திருவம்பாவேனை பாடியருடைய பாங்கினை பற்றி சொல்கின்றார். அப்பொழுது திருவாத ஊரர் குரான ஆசிரியர் என்ன சொல்கின்றார் என்று சொன்னால், அன்னவர் இயல்பு கண்டார் ஆங்கவர் புகன்றதாக மன்னிய திருவம்பாவை வாசகம் பேசி. அந்த பெண்ணடியாருடைய இயல்பினை நேரில் கண்ட வாத ஊரடிகள் அவர்கள் திருவாக்கில் வைத்து இந்த திருவம்பாவையை பாடியருளினார் என்று குறிப்பிடுகின்றார். ஆகவே அவர்களுடைய இயல்பை கண்டு அதை உள்ளவாறே தம்முடைய திருப்பாடல்களிலே வைத்துள்ளார் நம்முடைய மணிவாசக பெருமான் என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. ஆகையினாலே இடையிடையாவது வேற எங்கேயாவது அந்த பேச்சு செல்கின்றதா என்று சொன்னால் செல்லவில்லை. முதலிலே விழித்தெழுந்த தோழிகள் அடுத்தடுத்த தோழிகளை எழுப்பதற்கு செல்கின்றார்கள். அவர்கள் எழுந்து வரவில்லை என்று சொன்னால் ஏதாவது நட்புரிமை பற்றி கடிந்துரைத்து அவர்களை எழுப்பிக் கொண்டு அழைத்துச் செல்லலாம். நட்புரிமை பற்றி கடிந்துரைக்கத்தான் செய்கின்றார்கள். அப்பொழுதும் பெருமானுடைய பேரருளை எடுத்துரைத்து அந்த அருளை மறந்து இவ்வாறு உறங்கலாமா என்ற முறையில் தான் அவர்களுடைய கடிந்துரையும் இருக்கின்றது. இதுபோல எல்லாரும் வந்தாச்சு, எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டா பேசுறதுக்கு எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. நண்பர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டா எத்தனை விஷயங்கள் இருக்கும் பேசுறதுக்கு இல்லையா? ஒன்று சேர்றதுக்கு முன்பே இதை பத்தி பேசணும் அதை பத்தி பேசணும்னு எல்லாரும் திட்டமிட்டு இருப்பார்கள். இப்போ எவ்வளவோ செய்திகளை பேசலாம். ஆனால் எல்லாரும் ஒன்று சேர்ந்த பிறகும் அவர்கள் பெருமானுடைய அளப்பரும் பெருமையினையும் அந்த பேரியல்பினையும் அவன் முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளாகவும் பின்னை புதுமைக்கும் அந்த புதுமையையும் கடந்த புதுமையுடையவனாகவும் விளங்குகின்ற அந்த பாங்கினைத்தான் அவர்கள் பேசிக்கொண்டே செல்கின்றார்கள். எதிரே வருகின்றார்கள் திருக்கோயில் அடியார்கள் வருகின்றார்கள். அவர்களிடமும் பெருமானுடைய இயல்புகளை பற்றி வினவுகின்றார்கள். அவர்களுடைய சிந்தனையில் தூண்டுகின்றார்கள். தாங்களும் திருவடி சிந்தனையிலே மேலும் மேலும் ஆழ்ந்து வருகின்றார்கள். சரி, திருக்குளத்துக்கு வந்து விட்டார்கள். அங்கு நீராடும் போதாவது வேறு ஏதாவது பேசுகின்றார்களா என்று சொன்னால் அப்பொழுதும் பெருமான் புகழையே
பாடுகின்றார்கள். இப்படித்தான் தாங்கள் வாழ்ந்து வருகின்றோம் என்றே சொல்கின்றார்கள் இந்த 11வது திருப்பாடலில். ஏதோ இந்த விரத காலங்களில் மட்டுமல்ல, எங்களுடைய வாழ்க்கை போக்கே இப்படித்தான் இருக்கின்றது. எது செய்தாலும், எது சொன்னாலும், எது சிந்தித்தாலும் பெருமான் அருளை போற்றியே செய்து வருகின்றோம், பேசி வருகின்றோம், சிந்தித்து வருகின்றோம். இப்படித்தான் எங்களுடைய வாழ்க்கை முறையே இருக்கின்றது என்பதை இந்த 11வது திருப்பாடலே குறிப்பிடுகின்றார். நீராட தொடங்குதல் இந்த பாடலிலே குறிப்பிடப்படுகின்றது. திருப்பாடலை பார்க்கலாம். மொய்யார் தடம்பொய்கை புக்கு முகேரென்ன கையார் குடைந்து குடைந்து உன் கடல் பாடி ஐயா வழியடியோம் வாழ்ந்தோம்கான் ஆரலல் போல் செய்யா வெந்நீராடி செல்வா சிறுமருங்குள் மையார் தடங்கன் மடந்தை மணவாளா ஐயா நீ ஆட்கொண்டருளும் விளையாட்டின் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்ந்தொழிந்தோ எய்யாமற் காப்பாய் எமையேலோர் எம்பாவாய். பொய்கை பொய்கையிலே புகுந்து நீராடுகின்றார்கள். எப்படிப்பட்ட பொய்கை? தடம் பொய்கை, அதாவது பெரிய பொய்கை. தடம் என்பது அந்த குளமானது அகன்று விளங்குவதை குறிக்கிறது. வாழ் தடங்கன் மாதே என்று முதல் திருப்பாடலிலே அந்த கண்ணினுடைய பெருமையை சுட்டி காட்டினார் அல்லவா, அதுபோல இந்த குளம் நல்ல பெரிய குளம், அகலமான குளம், அதனால தடம் பொய்கை என்று சொன்னார். மொய்யாறு தடம் பொய்கை, மொய் என்பது வண்டுகளை குறிக்கும். ஏன்னா வண்டுகள் வந்து அப்படியே மொய்க்கும், கூட்டமா வந்து பூக்கள்ல மொய்க்கும். அந்த மொய்த்தல் என்ற தொழிலை செய்வதனால வண்டுகளுக்கு மொய் என்ற ஒரு பெயர் ஏற்பட்டது இல்லையா. ஒருவர் சும்மா பேசி என்ன போர் அடிச்சுட்டு இருந்தா அவர் என்னையா போட்டு அறுக்கிறாருன்னு சொல்லிட்டு அறுவைன்னு ஒரு பெயரை வச்சிடுறோம் இல்லைங்களா. அந்த மாதிரி ஒரு செயல் செய்வது பற்றி ஒரு பெயர் ஏற்படுகின்றது. அது மாதிரி மொய்த்தல் என்பது செய்வதனால மொய் என்ற பெயர் ஏற்பட்டது. மொய்த்தல் தொழில் பற்றி வண்டு மொய் என்னும் பெயர் உடைத்தாயிற்று என்று பண்டிதமணி அவர்கள் விளக்கம் தருகின்றார்கள். ஆகவே மொய்யார் தடம்பொய்கை என்பது வண்டுகள் நிறைந்திருக்கக்கூடிய பெரிய பொய்கை. வண்டுகள் வருகின்றன என்று சொன்னாலே அங்கே மலர்கள் நிறைய இருக்கின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். நீரிலே இருக்கக்கூடிய பூக்கள், தாமரை, குவளை போன்ற பூக்கள் எல்லாம் அங்கே இருக்கின்றன. ஆகவே வண்டுகள் வருகின்றன. அப்படிப்பட்ட வண்டுகள் நிறைந்த பெரிய பொய்கையிலே புக்கு புகுந்து முகேரென்ன கையார் குடைந்து, அதாவது கையினாலே ஒளி உண்டாகும்படி அந்த ஒளியை, ஒளி குறிப்பைத்தான் முகேர் என்ற சொல்லாலே குறிப்பிடுகின்றார்கள். விரைவாக அந்த நீரை தட்டி இறைத்து அந்த நீரிலே மூழ்குவார்கள். கைகளால் விரைவாக நீரை தட்டி இறைத்து நீரிலே மூழ்குவார்கள் அல்லவா, அதைத்தான் முகேரென்ன கையார் குடைந்து குடைந்து திரும்ப திரும்ப அந்த நீரை தட்டி விலக்கி மூழ்குகின்றார்கள். ஆகையினாலே திரும்ப திரும்ப செய்வதனாலே அடுக்க தொடராக குடைந்து குடைந்து என்று குறிப்பிட்டார்கள். முகேர் என்பது அந்த விரைவு பற்றி, விரைவாக மூழ்குவார்கள். புனலாடு மகளிர் கதுமெனக்குடைய என்று பூரணராட்சிப்படையிலே ஒரு அடி வருகின்றது. கதும் என்பது அங்கே விரைவு, விரைவு குறிப்பினை குறிக்கின்றது. ஆக விரைவாக நீராட வேண்டும். அந்த மூழ்கும் பொழுது அந்த தொழில் விரைவாக செய்யணும் என்றால் அது நின்று கொண்டே இருக்கும்போது குளிர் ஏற்படும். சீக்கிரமாக மூழ்கிவிட்டால் அதற்கப்புறம் குளிரினுடைய தாக்கம் அதிகமாக இருக்காது. ஆகையினாலே கையார் குடைந்து குடைந்து, ஆகா இந்த தண்ணீர் தான் எவ்வளவு குளிர்ச்சியாக இருக்குது, இந்த காலை நேரத்தில் இந்த சீதோஷ்ணத்தில் இப்படி குளிக்கிறது எவ்வளவு ஜிலுஜிலுன்னு இருக்குது இல்லையா, அப்படியெல்லாம் நினைக்காமல், அப்படியெல்லாம் கருத்துக்களை ஒருவரோடு பகிர்ந்து கொள்ளாமல், அதில் பகிர்ந்து கொள்வதில் எந்த தவறும் இல்லை, அது சாதாரண விஷயம்தான். ஆனால் அதை கூட செய்யாமல் அப்படி கையார் குடைந்து குடைந்து நீராடும் போது கூட என்ன செய்கின்றார்கள், உன் கடல் பாடி என்று, உன் கடல் பாடி, உன் திருவடி சிறப்பையே பாடி நீராடுகின்றோம். ஏனென்றால் இந்த தண்ணீராகட்டும், இந்த தண்ணீர் விளங்குகின்ற நிலமாகட்டும், இந்த நிலத்திலே நீராடுவதற்கு எங்களுக்கு வாய்த்த இந்த உடலாகட்டும், எல்லாமே பெருமான் கருணையோடு படைத்து கொடுத்தவை. ஆகையினாலே இந்த உலகத்திலே எந்த அனுபவத்துக்குள் புகுந்தாலும் அப்பொழுது பெருமானுடைய திருவடியை மறவாமல் அதை பாடிக்கொண்டே அந்த அனுபவத்தில் புகுகின்றோம். ஆக இது நமக்கு கடைபிடித்தற்கு அரிதாக இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த நிலையை பற்றி நாம் சிந்தித்து கேட்டு வந்து சிந்தித்து வந்தால் அது நமக்கு படிமுறையிலே வளர்ச்சியை தரும். அதற்காகத்தான் பாடி வைத்துள்ளார்கள். ஆகையினாலே அங்கே சொல்கின்றார்கள், ஐயா வழியடியோம் வாழ்ந்தோம் கான் என்று குறிப்பிடுகின்றார். வாழ்ந்தோம் என்பதுதான், கான் என்பது அசை சொல், அது முன்னிலைக்கு பயன்படுத்தப்படுகின்ற அசை என்று சொல்வார்கள். வழியடியோ, அப்ப நமக்கு வியப்பா இருக்குது இல்லையா, இவர்கள் என்ன துயிலிருந்து வந்ததில இருந்து சிந்தனை சொல் செயல் எல்லாமே சிவமயமாகவே இருக்கின்றதே, இது எப்படி இவர்களுக்கு சாத்தியப்படுகிறது, நமக்கு வியப்பா இருக்கு. அப்போ அவர்களே தங்களை குறிப்பிடுகின்றார்கள், வழியடியோம் என்று குறிப்பிடுகின்றார்கள் இல்லையா. இந்த பிறவியிலே புதிதாக அவர்கள் சிவனடியார்களாக ஆனவர்கள் அல்ல, அவர்கள் வழி வழியாக சிவனடியார்களாக இருப்பவர்கள். வழி வழியாக என்றால் பரம்பரையாக தான் நம்ம நினைப்போம், பரம்பரையாகவும் சிவனடியார்கள் தான். இதற்கு முந்தி பல பிறவிகளிலும் சிவனடியார்களாக இருந்தவர்கள். முன்னால ஒரு பாடல்ல புத்தடியோம் என்று ஒரு தோழி தன்னை தாழ்த்தி குறிப்பிட்டதை பார்க்கும். நீங்கெல்லாம் யாரு பத்துடையீர் ஈசன் பழகடியீர் என்று சொல்லி தன்னை புத்தடியோம் என்று குறிப்பிட்டார். ஆனால் இங்கு எல்லாருமே பழகடியார்கள் தான் என்ற செய்தி இங்கே குறிப்பிடப்படுகின்றது. வழியடியோ வழிவழியாக உனக்கு அடியாராக இருந்து வருபவர்கள், உன்னை மறந்து எந்த செயலையும் நாங்கள் செய்ததில்லை. ஏன்னா உன்னுடைய உதவியின்றி எந்த செயலும் செய்ய முடியாது. இப்போ ஒவ்வொரு செயலும் அவனுடைய உதவியால் தான் நிகழ்கிறது. கண் எத்தனை பொருள்களை பார்த்தாலும், எத்தனை நூல்களை படித்து பல விஷயங்களை அறிந்து கொண்டாலும், அந்த கண்ணுக்கு எப்போதுமே உதவியாக இருப்பது கதிரவன் ஒளி. அதுபோல ஆன்மா எத்தனை விஷயங்களை அறிந்தாலும் அங்கு சிவஞானமானது அதற்கு உதவி செய்ய போக உதவி செய்ததனால்தான் அறிய முடிகின்றது. ஆகவே அந்த கருணையினை ஆன்மா எப்போதும் நினைத்து கொண்டு வர வேண்டும். அது முதிர்ந்த பக்குவ நிலையில் தான் கைகூடும். இவர்கள் வழிவழி அடியார்கள், ஆகவே இவர்களுக்கு அது சாத்தியமாகின்றது. அவர்களே குறிப்பிடுகின்றார்கள், வழியடியோ வாழ்ந்தோம் கான் என்று சொல்கின்றார். வாழ்ந்தோம் கான்னா அதான், அதனாலதான் முதல்ல குறிப்பிட்ட அவருடைய வாழ்க்கை முறையே சிவ சிந்தனையாக அமைந்திருக்கின்றது. அதாவது வழிபாட்டிற்கென்று ஒரு நேரம் ஒதுக்கி அந்த நேரத்திலே சிவ சிந்தனையை கடைபிடிப்பது அதுவே சிறப்பு. அந்த நேரத்திலும் பிற சிந்தனைகள் குறுக்கிடக்கூடும். அந்த நேரத்தில் பிற சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காமல் சிவ சிந்தனையிலே உறுதியாக நிற்பது அதுவே சிறப்பு. அப்படி செய்கின்ற வழிபாட்டினை நாள்தோறும் கொஞ்ச நேரம் ஒதுக்குறோம்னா அந்த கொஞ்ச நேரத்தை நாள்தோறும் ஒதுக்கி அதை நியமமா செய்தால் அதுவே பெருஞ்சிறப்பு தான். அப்படியெல்லாம் இவர்கள் ஏற்கனவே பழைய பிறவிகளில் செய்திருக்கின்றார்கள். ஆகவே இந்த பிறவியில் அவர்களுக்கு எப்படி செய்ய முடிகின்றது என்றால், எதை செய்தாலும் அதை சிவ வழிபாடாகவே செய்ய முடிகின்றது. ஆகவே அதனாலதான் எந்த செயல் செய்யும் போதும் அந்த சிவத்தையே நினைத்துக் கொண்டிருந்தோம். இங்க அப்போ நாம வந்து ஒரு அஞ்செழுத்து ஜபம் அஞ்செழுத்து தியானம்னு உட்கார்ந்தோம்னா எந்த சிரமமும் நமக்கு இருக்காது. ஆகவே பல்வேறு சிந்தனைகளிலும் பல்வேறு செயல்பாடுகளிலும் கவனம் செலுத்தும் பொழுது வழிபாட்டிற்கென்று நாம் இருக்கக்கூடிய அந்த கொஞ்ச நேரத்தில் பிற சிந்தனைகள் அனைத்தும் வந்து நம்மை ஆதிக்கம் பண்ண வருகின்றன. ஆனால் தவிர்க்க முடியாத பிற சிந்தனைகள் பிற செயல்பாடுகளும் இருக்கலாம். அந்த அளவிற்கு நாம் வைத்துக் கொண்டு நாம் இருந்தோம் என்று சொன்னால் இந்த வழிபாடு செய்கின்ற நேரம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்படி பல பிறவிகளில் சிறப்பாக நியமமாக வழிபாடு செய்து வந்தமையால் இப்பொழுது அவருடைய பக்குவ முதிர்ச்சி எப்படி இருக்கின்றது, அவர்கள் வாழ்க்கையே வழிபடுதல் என்று இருக்கின்றது. அதான் உன் கடல் பாடி வாழ்ந்தோம் கான், உன் கடல் பாடி வாழ்ந்தோம் கான், அதுதான் வாழ்க்கையே. அதுதான் வாழ்வது என்பது, அதுதான் எம்பெருவான் திருவடியினை எப்போதும் போற்றிக் கொண்டிருப்பதுதான் வாழ்தல். திருவடியை மறந்து வாழ்கின்ற வாழ்க்கை எனக்கு வேண்டாம். அதுதான் இதே ஆசிரியர் திருவம்பாவை பாடிய ஆசிரியர் மணிவாசக பெருமான் வாழாப்பத்து என்றும் பாடியுள்ளார். அதிலே எவ்வாறு பாடியுள்ளார், வார்கடல் உலகில் வாழ்கிலேன் கண்டா என்று சொல்கின்றார். அங்கு வாழ்தல் என்பது என்னவென்றால் அது புலன் இன்பங்களிலே மூழ்குதல். அது திருவடி சிந்தனையை மறக்க செய்துவிடும். மிக மேலானவர்களுக்கு இப்ப நாம வந்து இவங்க புலன் இன்பம் வழிபாடு ரெண்டையும் கலந்துதான் நாம கொண்டு போற அளவுக்கு தான் நம்முடைய பக்குவம் இருக்கின்றது. ஆனால் மிக மேலானவர்கள் புகவே வேண்டாம் புலன்களில் என்று சொல்வார்கள். அது மிக மேலான பக்குவ முதிர்ச்சி நிலை. அந்த மாதிரி திருவடி சிந்தனையை மறந்து புலன்களிலே மூழ்கி வாழ்கின்ற வாழ்க்கையை நான் வாழ மாட்டேன். அதான் வார்கடல் உலகினில் வாழ்கிறேன் கண்டாய். அப்படிப்பட்ட வாழ்க்கை அது கடியப்பட வேண்டியது ஞானசம்பந்த பெருமான் சொல்கின்றான். இதெல்லாம் ஒரு பெரிய இலக்கு, ஒரு இலக்கினை தெரிந்து கொள்கிறோம் அவ்வளவுதான். அது இன்றைக்கு நாளைக்கு அடையக்கூடிய இலக்கு அல்ல. ஆனால் இதுதான் கொள்கை என்பதில் நாம முதல்ல ஒரு உடன்பாடு கொண்டோம் என்றால், படிப்படியாக இதனை நோக்கி நாம திருவருளாலும் குருவருளாலும் வழிபாட்டினை செய்ய செய்ய, ஏன்னா இவர்களே சொல்லிவிட்டார்கள், வழியடியார்களாக இருக்க போய் தான் இவ்வளவு தூரம் திருவடி பெற்றை விடாமல் காக்க முடிகின்றது எந்த சந்தர்ப்பத்திலையும். ஆகையினாலே அது படிமுறையில் தான் வரும் சித்தாந்தத்திலே சொல்லிட்டாங்க. ஆகையினாலே ஞானசம்பந்த பெருமானோ அப்படி புலனின்பங்களிலே மூழ்கி அல்லது கவலைகளிலே மூழ்கி திருவடி சிந்தனையை மறத்தல் என்பது அது கடியப்பட வேண்டிய, அப்படிப்பட்ட வாழ்க்கை கடியப்பட வேண்டியது. அது மேலும் மேலும் பிறவிக்கு தான் அது வித்தாகும். அதான் கருவை கழித்திட்டு வாழ்க்கை கடிந்து என்று திருநீலகண்ட பதிகத்திலே குறிப்பிடுகின்றார். கருவை கழித்திட்டு என்று சொன்னார், மீண்டும் கருவில் போய் பிறப்பதற்கு ஏதுவாகிய அப்படிப்பட்ட வினைகளை எல்லாம் கழித்திட்டு, அந்த மாதிரி வினைகளை எல்லாம் செய்யாமல் வாழ்க்கை கடிந்து, அதாவது புலன் அனுபவத்திலே திளைக்கக்கூடிய வாழ்க்கையினை கடிந்து என்று அவர் வார்கடல் உலகில் வாழ்கிறேன் கண்டாய்னு சொன்னார் மணிவாசக பெருமான். ஞானசம்பந்த பெருமான் வாழ்க்கை கடிந்து என்று சொல்லியிருக்கின்றார். ஆனா வாழவும் செய்யணும். அப்படி வாழ்க்கை கடிந்து வாழ்கிறேன் கண்டாய்னா திருவடியை மறந்து வாழக்கூடிய வாழ்க்கையை கடிந்து, திருவடியை மறந்து நான் வாழ மாட்டேன் என்றுதான் அதுக்கு பொருள். திருவடி சிந்தனையோடு வாழ்ந்தால் அதுதான் நல்ல வண்ணம் வாழ்தல். அதான் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் என்று சொன்னார்கள். அப்படி நல்ல வண்ணம் இவர்கள் வாழ்கின்றார்கள். எனவே கடல் பாடி வாழ்ந்தோம் கான், வழியடியோம் உன் கடல் பாடி வாழ்ந்தோம் கான், இது ஒரு எடுத்துக்காட்டு. இப்ப நீராடுதல் ஒரு எடுத்துக்காட்டு. நோன்பு காலத்திலே நீராடுகின்றோம். இது போல எப்போ எப்போ என்னென்ன வேலையை செய்யணுமோ அந்த வேலையை செய்து கொண்டே உன் திருவடியை போற்றிக் கொண்டே நாங்கள் வாழ்ந்து வருகின்றோம் என்று சொல்கின்றார்கள். வாழ்ந்தோங்கான் ஆரலல் போல் செய்யா என்று அப்படி கூட்டிக் கொள்ள வேண்டும். பாடல்ல வாழ்ந்தோங்கான் ஆரலல் போல் தொடர்ச்சியா வரும். வாழ்ந்தோங்கான் என்பதிலே நிறுத்திக் கொண்டு அப்புறம் ஆரலல் போல் செய்யா ஐயான்னு சொன்னார்களே சுவாமியே, அந்த சுவாமி எப்படிப்பட்டவர்? நிறைந்த நெருப்பு போல சிவந்த நிறமுடையவர். அந்த சிவந்த திருமேனியிலே வெண் திருநீச்சினை அணிந்திருப்பவர். ஆகவே ஆரலல் போல் செய்யா வெண்ணீராடி என்று சொல்லியிருக்கின்றார். நெருப்பணைய திருமேனி வெண்ணீற்றானை என்பது திருப்புள்ளிருக்குவேலூர் திருத்தாண்டகம். நெருப்பணைய திருமேனி வெண்ணீற்றானைன்னு சொன்னார். அது மாதிரி ஆரலல் போல் செய்யா வெண்ணீராடி என்று இங்கே குறிப்பிடுகின்றார். செய்யா வெண்ணீராடி, செல்வா செல்வமே சிவபெருமானே என்று பிடித்தபத்திலே சொல்வார்களே அம்மையே அப்பா பாடல்ல. ஆகவே பொருட்செல்வமும் சிவபெருமானுக்குரியதுதான். ஏன்னா எல்லாம் முதல் காரண மாயையிலிருந்து தான் தோற்றுவிக்கப்படுது. முதல் காரண மாயையே அவர் வசம் இல்லையா, அவருடைய பரிக்கிரக சக்தி தான் மாயை என்ன. ஆகவே செல்வத்துக்கு அதிபதி குபேரன்னு சொன்னா அது அந்த அத்தகைய புண்ணியம் செய்த ஆன்மாவை அந்த அதிபதிங்கிற ஸ்தானத்துல இவர் தான் வைக்கின்றார். சுவாமி எந்த ஆன்மாவை குபேரனா வைக்கிறாரோ அவர் குபேரனா இருக்க முடியும். அவர் வைக்காம ஒரு ஆன்மா போய் குபேரனா இருந்துட முடியுமா? ஒரு ஆன்மா போய் நான்முகனா இருந்துட முடியுமா? அது சுவாமியால் நியமிக்கப்படுபவர்கள் இல்லையா. ஒரு தேர்வு, ஒரு வேலைக்கான ஒரு தேர்வு, வேலை வாய்ப்பு தேர்வு நடத்தி அந்த தேர்விலே தேர்ச்சி பெற்றவர்களுக்கு ஒரு நியமன ஆணை வழங்குகின்றார் என்றால் இவர்கள் கொடுக்க போய் அந்த வேலை அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. அத மாதிரி அவர்கள் அவரவர் செய்த புண்ணியத்தின் அளவை சுவாமி திருவுள்ளத்திலே கொண்டு ஒவ்வொரு ஆன்மாவே ஒவ்வொரு பதவியிலே அமர்த்துகின்றார். அதுக்காக அந்த ஆன்மாதான் அந்த பதவிக்கான தொழிலுக்கு முழுக்க முழுக்க உரியது என்று நாம் நினைத்துவிடக்கூடாது. ஏன்னா எந்த ஆன்மாவும் சரி தானா ஒரு செயலை செய்ய முடியாது. அப்போ அந்த அதிபதிகளா இருக்கிற ஆன்மா வாயிலாகவும் பெருமான் தான் அந்த செயல்களை செய்கின்றார். அவர்களை கொண்டு செய்விக்கின்றார். பிரம்மாவை கொண்டு படைத்தல் தொழிலையும் திருமாலை கொண்டு காத்தல் தொழிலையும் பெருமான் தான் செய்விக்கின்றார். அதனால எல்லாவற்றுக்கும் முழுமுதலாக எம்பெருமான் தான் இருக்கின்றார். ஆகவே இந்த பொருட்செல்வமும் அவருடையது தான், அருட்செல்வமும் அது அவர் ஒருவருக்கே உரியது. உயிர்களுடைய உயிர்களை அனாதியே பிணித்திருக்கக்கூடிய பாசத்திலிருந்து அந்த உயிர்களை விடுவிக்க வேண்டும் என்ற கருணையை யாரால செய்ய முடியும் இல்லையா? கஷ்டப்படுறவர்களுக்கு நிறைய வாரி வழங்கணுங்கிற கருணை யாருக்கு வரும்? பொருள் இருப்பவர்களுக்கு தான் அந்த கருணை வரும் இல்லையா. இல்லாதவர்கள் ஆகா நம்மகிட்ட பொருள் செல்வம் நிறைய இருந்ததுன்னா இவர்களுக்கு நல்லா செய்யலாமே அப்படிங்கிற எண்ணம் வேணா வரலாம் இல்லையா. கொடுக்கணும்னு நினைச்சு கொடுக்க முடியுதுன்னா அது இருப்பவர்கள்ட்ட தான் முடியும். அது மாதிரி அனாதியே பாசத்திலிருந்து நீங்கி இருப்பவனும் பிறரை பிணித்திருக்கும் பாசத்தை நீக்கும் வல்லமை உடையவனும் அப்படி இருப்பவன் யாரோ அவனாலதான் கருணையை செய்ய முடியும். அது பெருமான் ஒருவன் தான். அந்த அருட்செல்வம் உடையவன் அவன் தான். ஆகையினாலே அவன் பொருளாகிய செல்வம் உடையவனாக இருக்கிறான், அருளாகிய செல்வம் உடையவனாக இருக்கிறான். அருட்செல்வம் தான் அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம்னர், அதுதான் மேலானது. ஆகவே செல்வா என்றால் திருவருளாகிய செல்வத்தை உடையவனே. அந்த திருவருள் தான் அம்மையாக திருமேனி கொண்டுள்ளது. ஆகவே அருளாகிய செல்வத்தை குறிப்பிட்ட வாதவுரடிகள் அடுத்து அந்த அருளினுடைய வடிவமாக இருக்கக்கூடிய அம்மையை குறிப்பிடுகின்றார். சிறுவருங்குள் மையார் தடங்கன் மடந்தை மணவாளா. அருட்செல்வம் இருக்கிறதே அது சுவாமிகிட்ட இருக்கிற பாங்கு எப்படிப்பட்டது என்று சொன்னால் அவருடைய தேவியாக திருவுருவம் கொண்டு அவருடைய ஒரு பாகத்திலே அந்த அருட்செல்வம் விளங்குகின்றது இல்லைங்களா. அதனால யாரை வழிபட்டாலும் சிவபெருமான் தான் அருள் செய்வார்னு ஏன் சொன்னாங்க சித்தியார்லன்னா, ஏன்னா அந்த அருளாகிய பண்பு அவர்கிட்ட தான் இருக்குது. அப்போ அருளாகிய பண்பு அவர்கிட்ட இருக்குதுங்கிறதுனாலதான் அங்க என்ன திருநாமத்தை குறிப்பிட்டார், மாதோரு பாகனார் தான் வருவர் என்று குறிப்பிட்டார். யாதொரு தெய்வம் கொண்டீர் அத்தெய்வமாகி அங்கே மாதோரு பாகனார் தான் வருவர். ஏன்னா அந்த மாது வந்து அருளின் வடிவம், அந்த மாதாகிய அம்மை அருளின் வடிவம். ஆகவே செல்வமே என்று அருளை குறிப்பிட்டவர். ஏன்னா உலக போகத்தை அனுபவிக்கணும்னா பொருட்செல்வம் வேணும். பொருட்செல்வத்தை செலவழித்துத்தான் உலக போகத்தை அனுபவமாக பெற முடியும் இல்லையா. அது மாதிரி அருட்செல்வத்தை பெற்றால்தான் சிவபோகம் விளையும். அருட்செல்வத்தை பெற்றால்தான் சிவபோகம் விளையும். ஆகையினாலே அருளையும் செல்வம் என்று சொல்வது. இந்த பொருட்செல்வம் ஒரு போகத்துக்கு காரணமாகுது இல்லையா, அதே அருட்செல்வமும் சிவபோகத்துக்கு காரணமாகுது. ஆகையினாலே செல்வா என்று அங்கே அருட்செல்வம் உடையவன் என்று குறிப்பிட்ட அடிகள் அந்த அருட்செல்வம் விளங்கக்கூடிய பாங்கினை, அம்மையாக விளங்கக்கூடிய பாங்கினை அருமையாக எடுத்துரைக்கின்றார். சிறுவருங்குள் மையார் தடங்கன் மடந்தை மணவாளா. மடந்தை என்றால் பெண். சிறுமருங்குள், மருங்குள் என்பது இடை, சிறுமருங்குள் சிற்றிடை. மையார் தடங்கன் மைதீட்டிய நல்ல விசாலமான கண்கள். மையார் தடங்கன் மடந்தை மணவாளா. ஐயா ஐயா என்று திரும்பவும் இடம்பெறுகின்றது. ஐயா நீ ஆட்கொண்டருளும் விளையாட்டின், நீ ஆட்கொண்டருளும் விளையாட்டின், நீ எங்களை ஆட்கொள்வதற்காக இயற்றக்கூடிய விளையாட்டு இருக்கின்றதே அந்த விளையாட்டு என்று எதை குறிப்பிடுகின்றார்கள் என்பது சிவஞான சித்தியார் என்ற ஞான சாத்திரத்தை மாதவ சிவஞான சுவாமிகளின் உரையோடு நாம படிக்கும் பொழுது நமக்கு புலனாகின்றது. அந்த உரையிலே இந்த பகுதி, இதற்கு அடுத்த திருப்பாடல்களை வரக்கூடிய பகுதி என அதிலேயும் விளையாட்டுன்னு அங்கு குறிப்பிடப்படுகின்றது. காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி என்று அடுத்த திருப்பாடல வருது. அதனால சிவஞான சித்தியார் உரையில சுவாமிகள் குறிப்பிடுகின்றார்கள், முன்னவன் விளையாட்டென்று மொழிதலுமாம் என்று சொல்வார். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்று ஐந்தொழில்கள், இவை சிவபெருமானுக்கு விளையாட்டு என்று சொல்வார்கள். என்ன திருமுறைகளிலே சொல்லியிருக்கின்றார்கள், காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி என்று சொல்லியிருக்கின்றார்கள். ஆகவே சாத்திரங்களும் விளையாட்டு என்று சொல்கின்றன. விளையாட்டு என்றால் ஏதோ பொழுதுபோக்குவதற்காக செய்யப்படுகின்ற ஒரு செயல் என்பது அர்த்தம் அல்ல. பின்னர் ஏன் விளையாட்டு என்று சொன்னார்கள் என்று சொன்னால், இவை பெருந்தொழில்கள். உலகத்தில சில செயல்களை செய்தாலே அவை சாதனைகளாக போற்றப்படுகின்றன. அது மாதிரி அதுக்கு முன்னாடி யாரும் செஞ்சதில்லை, அதனால அந்த செயல் பெரிய சாதனையா சொல்லப்படுகின்றது. மற்றவர்கள் செய்யாத அளவுக்கு ஒரு செயலை எந்த துறையாகவும் இருக்கலாம், ஒரு துறையிலே புகுந்து அதிலே நன்றாக பயிற்சி பெற்று அதற்கு முன்னர் யாரும் செய்யாத அளவுக்கு ஒரு செயலை செய்தால் அது சாதனையாக போற்றப்படுகின்றது. ஒரு குறிப்பிட்ட அந்த ஒரு துறையில தான் அவர் செய்திருப்பார். அப்படி இருக்கும் பொழுது மொத்த உலகத்தையே படைத்தல் அது ஒன்றே பெரிய சாதனை. அதோடு நிறுத்தி கொள்ளாமல் படைத்த உலகத்தை இயக்குதல், நடத்துதல். ஏன்னா அவன் இயக்காம எந்த உயிரும் இயங்க முடியாது. அப்படிலாம் இருக்கு நிலைமை. படைத்து கொடுத்தா நீங்க பார்த்து போயிடலாம், உயிர்கள்லாம் முடியாது. உயிர்க்குயிரா இருந்து அவற்றை உலகத்துல வாழ வைக்கணும். சரி, அதுக்கப்புறம் உயிர்கள் இழைப்பாறும் பொருட்டு ஒடுக்கணும். வினைப்போகங்களை ஊட்டும் பொழுது, அதாவது அந்த உலகத்தை நடத்துதல் தான் வினைப்போகங்களை ஊட்டுதல்னா, உலகத்தை நடத்தும் போது தான் புலப்படாமல் விறகில் தீ போலவும் பாலில் படு நெய் போலவும் மறைந்திருந்து இந்த உயிர்களை செலுத்துகின்றான். மறைத்தல் தொழில் ஆகின்றது. அப்புறம் பக்குவம் வந்த பிறகு வினைப்போகங்களை நுகர்ந்து பக்குவம் பெற்ற ஆன்மாவுக்கு குருவாக எழுந்தருளி வந்து ஞான தீக்கைகள் புரிந்து அந்த உயிர்களுக்கு வீடு பேர் வழங்குகின்றான், செய்கின்றான். இந்த ஐந்து தொழில்கள், ஒவ்வொரு தொழிலுமே பெருந்தொழில். ஒவ்வொரு தொழிலுமே வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத அளவுக்கு பெரிய பெரிய சாதனை. ஒவ்வொரு தொழிலுமே இந்த ஐந்து தொழில்களையும் ஒருவனே செய்கின்றான். எவ்வளவு பெரிய சாதனை இது! அதுல என்னன்னா, இவ்வளவு பெரிய சாதனைய மிக எளிதாக செய்து விடுகின்றான். ஒரு குறிப்பிட்ட துறையில் சாதனை புரிபவர்களே, அவர்கள் எவ்வளவு மிக முயன்று எவ்வளவு பாடுபட்டு அவர்களுக்கு விருப்பமான பல விஷயங்களை எல்லாம் விட்டுவிட்டு ஒதுக்கி வைத்து விட்டு மிக முயன்று மிக உழைத்து அந்த சாதனை செய்கின்றார். ஆனால் பெருமான் இந்த ஐந்து பெருந்தொழில்களையும் தன்னுடைய நினைப்பினாலேயே செய்து விடுகின்றார், சங்கல்பத்தினாலே செய்து விடுகிறார். கருவிகரணங்களே அவர் துணை கொள்ளவில்லை. இவ்வளவு பெருந்தொழில்களை செய்பவருக்கு எந்த ஒரு இழைப்போ அவருடைய நிலையிலே எந்த ஒரு மாற்றமோ விகாரமோ ஏற்படவில்லை. மிக எளிதாக செய்து விடுகின்றார். எளிதாக செய்தல் பற்றி அதை விளையாட்டு என்றார். நம்ம பேசும்போது சொல்லுவோம், என்ன ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுவோம், சிலர் அதை சரியா லட்சியம் பண்ணாம ஒரு மாதிரி ஆச்சரியமா பேசுறாங்கன்னா, இது விளையாட்டா, விளையாடுறீங்களா நீங்க அப்படின்ட்டுருவோம். என்ன விளையாட்டு விஷயமா, என்ன இந்த செயல் செய்யறதுக்கு இவ்வளவு செலவாகுமா, அடுத்து இந்த செயல் செய்யறதுக்கு இத்தனை பேர் வேணுமா அப்படின்னு ஏதாவது கேட்டா, பின்ன என்ன விளையாட்டா இது அப்படிப்போம். ஏன்னா ஏன் விளையாட்டான்னு கேட்கிறோம், அவ்வளவு எளிதாக செய்யக்கூடிய வேலை இல்ல அது. ஆகையினாலே அது விளையாட்டு. எளிதாக ஐந்தொழில்களையும் எளிதாக செய்வதனாலே, அதனாலதான் பழைய உரைகள் எல்லாம் எடுத்துக்காட்டு சொல்வார். மிகப்பெரிய ஒரு பழுவை ஒருவன் எளிதாக தூக்கிவிட்டான் என்று சொன்னால், அதெல்லாம் தூக்குவது உனக்கு விளையாட்டு, அதை தூக்கி சுமப்பது உனக்கு விளையாட்டுயா, நாம தான் பாடுபட்டு தூக்கணும், அவன் எளிதா தூக்கிடுவான், அவனுக்கு அதெல்லாம் விளையாட்டு. அது மாதிரி மிக எளிதாக செய்கின்றான். அது மாதிரி அடியார்களோடும் அவர் பல விளையாட்டுகளை மேற்கொள்வார். அப்படி பாண்டி நாட்டிலே மதுரையிலே அவர் 64 திருவிளையாடல்களை மேற்கொண்டதே திருவிளையாடல் புராணத்திலே நீங்கள் பார்த்து வருகின்றீர்கள். அந்த தனி வகுப்பாக உங்களுக்கு நடக்கும், ரொம்ப சிறப்பு. அது மாதிரி பெரிய புராணத்திலேயும் நாயன்மார்களிடத்திலே எத்தனை அருள் விளையாடல்களை மேற்கொள்கின்றார். திருநீலகண்ட நாயனாரிடத்திலே, அமர்நீதி நாயனாரிடத்திலே போன்ற எத்தனையோ நாயன்மார்களிடத்திலே பல விளையாட்டுகளை மேற்கொள்கின்றார். திருவிளையாடலும் ஒரு புறம், இந்த ஐந்தொழில்களையும் அவர் எளிதாக செய்து விடுகின்றார். ஆகவே எளிதாக செய்வது பற்றி விளையாட்டு நாங்க, மற்றபடி அது பயனில்லாத செயல் என்பது அல்ல. என்ன பயன், அப்படி என்ன பெரிய பயன் அதில் விடுகின்றது என்றால், அதையும் இங்க சேர்த்து சொல்றாங்க. அடுத்த பாடல்ல கூட காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி என்று சுருக்கமாக உள்ளது. இந்த முந்தைய பாடலிலே அந்த விளையாட்டின் பயனும் அருமையாக சொல்லப்பட்டுள்ளது பாருங்க. என்ன, ஐயாணி ஆட்கொண்டருளும் விளையாட்டின் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்ந்தொழிந்தோ, எம்பெருமான் நிகழ்த்துகின்ற அந்த ஐந்தொழில் விளையாட்டினாலே ஆன்மாக்கள் எல்லாம் உய்யக்கூடிய பக்குவத்தை அடைந்து உய்ந்து விடுகின்றார்கள். உய்தல் என்றால் என்ன என்று சொன்னால், பிழைத்தல். பிழைத்தல்னா அப்ப நாம என்ன ஒரு சிக்கல்லையா மாட்டிட்டு இருக்கிறோம், பிழைத்தல் சொல்றீங்களே அப்படின்னா, எனக்கு அந்த என்ன சிக்கல்ல இருக்கிறேங்கிறதே எனக்கு என்ன புரியலன்னு அர்த்தம் அப்படி சொன்னோம்னா இல்லையா, புரியலதான் அந்த பக்குவத்துக்கு இன்னும் எவ்வளவோ போக வேண்டியது இருக்கு. அதான் உண்மை. பெரியோர்கள் வாக்குகளை எல்லாம் பார்க்கும் போதுதான் அது நினைவுக்கு வருது. என்ன அப்படின்னா, அந்த பிறப்பும் இறப்பும் கரை காண முடியாத கடல் கடல் போல, அது இந்த பிறப்பும் இறப்பும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றன. இப்படியே போய் கொண்டிருந்தால் என்ன முடிவு என்று நாம சிந்திக்கின்றோம். இந்த நூல்களை பற்றி அந்த நூல்களை சிந்திக்கும் போதும், அப்படி நூல்களை சிந்திக்கின்ற அடியார்களை சந்திக்கும் போதும், அந்த மாதிரி சமயத்துல மட்டும்தான் அந்த சிந்தனை ஏற்படுகின்றது. அது மற்ற நேரங்களில் வாழ்க்கை ஏதோ ரொம்ப சாஸ்வதமானது போலத்தான் தோன்றுகின்றது இல்லையா. ஆகையினாலே அதனாலதான் அடியார் தொடர்பு எப்போதும் இருக்க வேண்டும், நம்முடைய ஞான நூல்களின் தொடர்பு நமக்கு எப்போதும் இருக்க வேண்டும் என்று பெரியவர்கள் எல்லாம் நமக்கு வழிகாட்டுகின்றார்கள். ஏன்னா பிறப்பு இறப்பு என்கின்ற ஒரு பெரிய சங்கிலி தொடரிலே நாம் மாட்டிருக்கின்றோம். இதிலிருந்து நாம் விடுபட வேண்டும், உய்ய வேண்டும். அது அவனுடைய திருவடியை வழிபட்டு அந்த வழிபாட்டை செம்மையாக செய்தாலே போதும். பல வழிகளில் நாம போய் முயல வேண்டாம், ஏதாவது ஒரு வழியில முயன்றாலே போதும், நமக்கு அந்த பிறப்பு இறப்புங்கிற அந்த சுழற்சியிலிருந்து நாம் விடுபடலாம், உய்யலாம். உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்ந்தொழிந்தோம். உய்யும் வகை ஒவ்வொருவருக்கும் உய்யும் வழி ஒவ்வொரு மாதிரி வச்சிருக்கிறார். நாயன்மார்களை பார்க்கும் பொழுது ஒவ்வொருவரும் எப்படி எப்படியெல்லாம் உய்ந்தார்கள்னு பார்க்கின்றோம். அந்த உய்ந்து அவர்கள் உய்கின்ற விதங்கள் வேறு வேறாக இருந்தாலும் அவர்கள் பெறுகின்ற பெயர்கள் ஒன்றுதான். சிவப்பேறு என்ற ஒரே பேச்சினையே அவர்கள் பெறுகின்றார்கள். பெறக்கூடிய விதம் வேணா எந்த மாதிரி வழிபாடு செய்து எந்த மாதிரி அவர்கள் ஒரு முடிவை சந்தித்து உய்ந்தார்கள் என்பது வேணா நாயன்மார் வித்தியாசமா இருக்கலாம். அதான் உய்யும் வகை என்றார்கள். அதைத்தான் ஆட்பாளவர்க்கு அருளும் வண்ணமும் ஆதி மாண்பும் கேட்பான் புகில் அளவில்லை கிளக்க வேண்டா என்று திருப்பாசனத்திலே அருள் செய்தார். ஆட்கொள்ளும் விதம் வேறு வேறாக இருப்பதனாலே, ஏன்னா ஆன்மாக்களின் பக்குவம் வேறு வேறாக இருப்பதனாலே அந்தந்த ஆன்மாக்களுக்கு ஏற்ப அந்த ஆன்மாக்களை சிவநெறியிலே வளர்த்து அவ்வளவு பல வகையான வழிபாடுகளுக்கும் சிவநெறி இடம் தந்திருக்கின்றது. மெய்த்தவ வேடமே மெய்ப்பொருள் என்று வாழ்ந்தார்கள். வாகேஸ்வர பூசையே அதுவே லட்சியம்னு வாழ்ந்தார்கள். சிலர் திருக்கோயில் திருத்தொண்டே லட்சியமாக வாழ்ந்தார்கள். அடியார்களுக்கென்று ஒரு பணி, ஓடு செய்து கொடுத்தல், துணி நெய்து கொடுத்தல் என்று இப்படி அடியார்களுக்குன்னு ஒரு பணியின் வச்சே வாழ்ந்து வந்தார்கள். இப்படி பாருங்க, வழிபாட்டு நெறியில இத்தனை வகை இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் ஒவ்வொரு நெறி வந்து மிக நன்றாக அந்த நெறி அந்த ஆன்மாக்களை கவர்ந்து விடுகின்றது. ஒவ்வொருத்தரையும் அந்த ஒவ்வொரு வகையில கவர்றார் பெருமாள். அப்படி பிறவியை கடக்க செய்து இந்த பிறவி பெருங்கடலிலிருந்து காப்பாற்றுகின்றார். அதான் உய்யும் வகையெல்லாம் உய்ந்து ஒழிந்தோம். உய்யும் வகையெல்லாம் உய்ந்தோம் என்று சொன்னாலே போதுமல்லவா. உய்யும் வகையெல்லாம் உய்ந்து ஒழிந்தோம். உய்ந்து ஒழிந்தோம் என்று சொன்னதற்கு என்ன பொருள் என்று நாம பார்க்கணும். ஏன்னா சில சொல்லாட்சிகளை நாம புரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா. இந்த காலத்துல ஒழிந்தோம் என்று பேசுகின்ற இந்த பொருள் வேறு. இலக்கிய வழக்கிலே உய்ந்தொழிந்தோம் என்று சொன்னால் இலக்கிய வழக்கிலே என்ன பொருள், அதாவது உய்ந்து விட்டோம் என்பதை உறுதிபட கூறுதல். சந்தேகத்திற்கு இடமில்லாமல் நாங்கள் உய்யும் வகைகளிலெல்லாம் உய்ந்து விட்டோம் என்று ஐயம் திரிவின்றி உறுதிபட உரைத்தல், அதுதான் அங்க ஒளிந்தோம் என்று ஒரு சொல்ல சேர்ந்திருப்பதனுடைய ஒரு கருத்து அதுதான். ஆகவே ஐயா நீ ஆட்கொண்டருளும் விளையாட்டின் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்ந்தொழிந்தோம். அந்த விளையாட்டு என்னது? ஆட்கொண்டருளும் விளையாட்டு. ஆள்நாளே என்னென்ன? ஆள்நாளே அடிமைன்னு என்று பொருள். ஆளாதல் என்றால் பெருமானுக்கு அடியாராதல் என்றுதான் பொருள். ஆழ்தானாம் ஓது அஞ்சு எழுத்து என்பார் மெய்கண்டார். அஞ்செழுத்தை ஓத ஓத பெருமானுக்கு அடியாராகலாம். ஆகையினாலே ஆட்கொண்டருன்னு விளையாட்டு. ஐந்து ஒழிவுகளை செய்வது எதற்காக? நம்மளை படிப்படியாக பக்குவப்படுத்தி நான் மெய் அடியார்களாக அவன் ஆக்கி வருகின்றான். அதுக்காகத்தான் ஐந்து ஒழிவை ஏற்றுகின்றான். ஆகவே நம்மை ஆளாக கொண்டு அருளுவதற்காக செய்யப்படுகிறது அந்த ஐந்து ஒழிவுகள். அதனாலதான் ஆட்கொண்டருளும் விளையாட்டு என்று அந்த ஐந்து ஒழிவுகளை குறிப்பிட்டான். ஆட்கொண்டருளும் இந்த விளையாட்டில் உய்வார்கள் உய்ய வேண்டியவர்களாகி நாங்கள் எல்லாம் உய்யும் வகையில் ஒவ்வொருவர் ஒவ்வொரு வகையிலே சென்று உய்ந்து ஒழிந்தோம், உய்ந்து விட்டோம். எய்யாமல் காப்பாய், எய்யாமல் காப்பாய். நாங்கள் இழைப்படைந்து விடாமல் எங்களை காத்தருள வேண்டும். என்ன அப்படின்னா, உய்ந்து ஒழிந்தோம்னு சொல்லியாச்சு, அப்புறம் ஏன் இழைக்கணும் என்று சொன்னால், அந்த மலச்சார்பிலிருந்து விடுபட்டாலும் உடல் இன்னும் இருப்பதனாலே ஏன் மல வாதனை அவ்வப்போது சிறிது ஏற்படக்கூடும். அது அவர்களுக்கு ஒரு வருத்தத்தை தரும். மெய்யடியார்களுக்கு அந்த மலவாதனை ஒரு வருத்தத்தை தரும். அந்த மலவாதனையினால நாங்கள் வருந்தாமல் எங்களை காத்தருள வேண்டும். எய்யாமல் காப்பாய் எமை ஏலோர் என்பாவா. எமை எய்யாமல் காப்பாய், ஏல் ஓர் என்பவை அசை. ஆகையினாலே இந்த அருமையான திருப்பாடலே இப்படி பல அற்புதமான செய்திகளை வைத்துள்ளார்கள்.